إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்லாஹுவின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறியவனாக இந்த ஜும்ஆவின் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு, அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, மார்க்க சட்ட வரம்புகளை பேணி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக, அல்லாஹுவின் அச்சத்தை நினைவூட்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு நன்மையை நாடுகின்றான். அவரை தனக்கு நெருக்கமான நண்பர்களில் ஒருவராக ஆக்கியிருக்கிறான் என்பதற்குரிய நல்ல அடையாளங்களில் ஒன்றுதான் அவருடைய அந்த மரண நேரம். அந்த மரண நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த நல்ல வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு கூற்றை நாம் இந்த இடத்திலே நினைவு கூறலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய இறுதி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இறை தூதர்களையும் அவர்களுடைய கண்ணியத்திற்குரிய தோழர்களையும் அவர்களுடைய வழியில் தங்களது வாழ்க்கையை அமைத்து கொண்ட நல்லவர்கள் சான்றோருடைய அந்த மரண நேரத்தையும் பார்க்கும்போது அல்லாஹுடைய அருள் அந்த நல்லவர்கள் மீது எந்த அளவு பொழிந்து கொண்டிருந்தது, அந்த நல்லவர்கள் அல்லாஹுடன் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள், மறுமையின் பயணத்திற்காக தங்களை எப்படி தயார்படுத்தி வைத்திருந்தார்கள், அந்த நினைவிலேயே அவர்கள் வாழ்ந்தார்கள், சொர்க்கத்தை விரும்பினார்கள், நரகத்தை பயந்தார்கள், விசாரணையை கண்டு திடுக்கம் அவர்களது உள்ளத்தில் நிறைந்திருந்தது என்பதை அவர்களுடைய அந்த மரண தருவாயில் வெளிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு, வாக்கியங்களை கொண்டு நாம் அறிய முடிகிறது. இன்று நம்மிலே ஒருவர் இறந்தால், ஏழையாக இருந்தால், செல்வந்தராக இருந்தால், வியாபாரியாக இருந்தால், இப்படி பல நிலையில் இருக்கின்ற நாம் நம்முடைய மரண நேரத்திலே, அல்லது யாரை மரண நேரத்திலே நாம் பார்க்கிறோமோ அவர்களெல்லாம் துன்யாவுக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக கவலைப்பட்டு கொண்டிருந்ததை பார்க்கிறோம். தங்களது பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகள், தங்களது பிள்ளைகளிடத்திலே அவர்கள் கேட்கின்ற கேள்விகள், விசாரணைகள், இவையெல்லாம் இந்த உலகத்தை அடிப்படையாக வைத்தே, காசு பணம் செல்வம் சொத்து சுகம் இவற்றை அடிப்படையாக வைத்தே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய முன்னோர் சான்றோரின் வரலாறுகள் நினைவு கூறத்தக்கவை. அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் பலருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு சில நபித்தோழர்களுடைய சம்பவங்களை சொல்லி பிறகு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரண தருவாய்க்கு வருவோம். முஆத் இப்னு ஜபல் யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்களோ, இந்த உம்மத்துடைய சட்டதிட்டங்களை தெரிந்தவர் முஆத், ஹலால் ஹராமை தெரிந்தவர் முஆத் என்று சொன்னார்களோ, அவர்களுக்காக விசேஷமான துவாக்களை கற்றுக் கொடுத்தார்களோ, அவர்களை வழி அனுப்புவதற்காக முஆதை வாகனத்திலே அமர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்கிறார்கள். முஆதுக்கு சொல்கிறார்கள், முஆதே, அடுத்த ஆண்டோ அல்லது அதற்கு பிறகு நீ இங்கு வருவாய், என்னை பார்க்க மாட்டாய், எனது கபரைத்தான் நீ கடந்து செல்வாய் என்று தன்னுடைய மரண அறிவிப்பை அந்த தோழருக்கு சொன்னார்களோ, ரசூலுல்லாஹுடன் வாழ்ந்த ஒரு அன்சாரி சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு அன்சாரி சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பை மிக சிறப்பாக நிறைவேற்றி வாலிப வயதிலேயே ஒரு கவர்னராக, ஒரு நாட்டின் ஆளுநராக அல்லாஹ்வுடைய தூதரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தகுதியை பெற்ற அந்த நபித்தோழரை பாருங்கள். மரண நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், யா ரப், இன்னி குன்து அகாஃபுக், என் இறைவா, வாழ்நாளெல்லாம் நான் உன்னை பயந்து கொண்டிருந்தேன். இங்கே ஒரு விஷயத்தை புரிய வேண்டும் அன்பானவர்களே, நம்முடைய முன்னோர்களின் வரலாறுகளை பார்க்கிறோம், அவர்கள் மரண தருவாயிலே இரண்டில் ஒரு நிலையில் இருந்தார்கள். மரண தருவாயில் இரண்டு நிலைகளில் ஒரு நிலையில் இருந்தார்கள். ஒன்று, அல்லாஹுடன் பேச ஆரம்பித்து விடுவார்கள், துவா கேட்க ஆரம்பித்து விடுவார்கள், மன்னிப்பு தேட ஆரம்பித்து விடுவார்கள். இரண்டாவது, மக்களிடத்திலே அவர்கள் பேசினாலும் துன்யாவை பற்றி பேசவில்லை, அந்த மக்களுக்கு மறுமையை நினைவூட்டி மார்க்க அறிவுரைகளை சொன்னார்கள். இந்த இரண்டை தவிர மூன்றாவது ஒரு பேச்சை நமது முன்னோர் சான்றோருடைய அந்த மரண தருவாயில் நம்மால் பார்க்க முடியவில்லை. முஆதுடைய அந்த வார்த்தையை பாருங்கள், என் இறைவா, நான் உன்னை பயந்து கொண்டிருந்தேன். இங்கே இன்னும் ஒரு விஷயத்தை கவனியுங்கள், இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதி உடையவராக இருக்க வேண்டும் சொல்பவர். நம்மால் முழுமையாக இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? தொழிலிலே, அதாவது வணக்க வழிபாட்டிலே அல்லாஹுவை பயந்தால் தொழிலில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, தொழிலிலே அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் இபாதத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லது உறவுகள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. இப்படி அல்லாஹ்வுடைய பயத்தை ஒன்றில் வைத்து இன்னொன்றில் இழந்துவிட்ட சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. கண்ணியத்திற்குரிய தோழர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய பயம் அவர்களது வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் எல்லா நேரங்களிலும் வெளிப்பட்டது. அப்படி என்றால் இந்த வார்த்தையை சொல்வதற்கு அவர்கள் தகுதியாக இருந்தார்கள். இப்போது சொல்கிறார்கள், பாருங்கள், யா அல்லாஹ், வாழ்நாளெல்லாம் நான் உன்னை பயந்து கொண்டிருந்தேன், வா அனல் யௌம அர்ஜூ, இன்றைய நாள் நான் உன்னிடத்திலே ஆதரவு வைக்கின்ற நாள், உன்னை சந்திக்க வருகிறேன், உன் மீது ஆதரவு வைக்கிறேன். பிறகு சொன்னார்கள், அல்லாஹ், நிச்சயமாக நீ அறிவாய், நான் உலகத்தை விரும்பினேன், ஆனால் எதற்காக அல்ல, நதிகளை ஓட வைப்பதற்காக, மரங்களை நடுவதற்காக, தோட்டம் துறவுகளை உருவாக்கி அதிலே சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, மாறாக கடுமையான வெயில் காலங்களில் நோன்பிருப்பதற்காக, குளிர்காலங்களின் இரவுகளிலே உன்னை நின்று வணங்குவதற்காக, அறிஞர்களின் சபைகளிலே நெருக்கமாக அமர்ந்து அவர்களிடம் கல்வி படிப்பதற்காகத்தான் என்பதை நீ அறிவாயா அல்லாஹ். மூன்று வார்த்தைகளை சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உலகத்தை நான் விரும்பினேன் என்பது உனக்கு தெரியும், ஆனால் அது இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக, தோட்டம் துறவுகளை உருவாக்கி அதிலே சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, ஒன்று கடுமையான வெயில் காலங்களில் நோன்பிருப்பதற்காக, குளிர்காலங்களில் இரவெல்லாம் நின்று வணங்குவதற்காக, மூன்றாவது அறிஞர்களின் சபைகளில் நெருக்கமாக அமர்ந்து அவர்களிடத்திலே இல்மை படிப்பதற்காக, இந்த மூன்றுக்காகத்தான் அல்லாஹ் நான் துன்யாவை நேசித்துக் கொண்டிருந்தேன் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினார்கள், அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அன்பானவர்களே, இதுவல்லவா வெற்றிமிக்க மரணம், மரண நேரத்தில் அல்லாஹுவிடம் பேசியவர்களாக விடைபெறுவது, மரண நேரத்தில் அல்லாஹுவிடம் தன்னுடைய இஹ்லாஸை சொல்லி, தன்னுடைய மனதின் விருப்பத்தை தேட்டத்தை சொல்லி, பயத்தை சொல்லி அல்லாஹுவிடத்திலே பிழை பொறுப்பு தேடி அல்லாஹுவை நெருங்க வழியை தேடுவது. அன்பானவர்களே, அபுதர் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு என்ற இன்னொரு நபி தோழரை பாருங்கள். மகன் நேரம் வந்துவிட்டது, மனைவி அழுகிறார்கள், கேட்கிறார்கள் ஏன் அழுகிறாய், சொல்கிறார்கள் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் வசிக்கின்ற நகரத்தை விட்டு தூரமாக இருந்தார்கள். நபியிடத்திலே நெருக்கத்தை கல்வியை பெற்ற ஒரு கல்விமானாக வாழ்ந்த ஒரு சஹாபி, அவர்கள் மக்களை விட்டு தூரமாக சென்று அவர்கள் மரணிக்கிறார்கள், மனைவி அழுகிறார்கள், கேட்கிறார்கள் ஏன் அழுகிறாய். மனைவியின் பதிலை பாருங்கள், வகைஃபலா அபுகி وانت تموت بارض فلات. எப்படி அழாமல் இருக்க முடியும், நீங்கள் மரணிப்பது ஒரு நகரத்தில் இல்லையே, ஒரு பாலைவன பூமியில் அல்லவா மரணிக்கிறீர்கள், நான் உங்களை எப்படி அடக்கம் செய்வது, ஒலைஸ மானா சௌபுன் யஸ்அவுக கஃபன், உங்களை அடக்கம் செய்வதற்கு கூட கஃபன் இடத்தில் இல்லையே. ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தோழமையை பெற்று பல போர்களிலே கலந்து கொண்டு பல ஹலீஃபாக்களின் மதிப்பை பெற்றிருந்தாலும், பல ஹலீஃபாக்கள் உதவி செய்வதற்கு செல்வங்களை கொட்டுவதற்கு முன் வந்தாலும், என்னை குழப்பத்தில் ஆக்கக்கூடிய செல்வம் எனக்கு தேவையில்லை, மக்களெல்லாம் அந்த வெற்றிகளினால் செல்வ செழிப்பிலே வாழ்வதை நினைத்து, அந்த செல்வம் மக்களுக்கு மத்தியில் பெருகுவதை நினைத்து இந்த செல்வ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எந்த ஏழ்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்களோ அந்த ஏழ்மை எனக்கு வேண்டும் என்று மக்களை விட்டு விலகினார்கள், செல்வத்தை பயந்து அதன் குழப்பத்தை பயந்து விலகினார்கள். அவர்களுடைய மரண நேரத்தில் பாருங்கள், ஒரு சஹாபியுடைய மரண நேரம் அவர்களை அடக்கம் செய்வதற்கு, அவர்களுடைய மனைவி இடத்திலே கஃபனில்லை, மனைவி அழுகிறார்கள். அப்போது சொல்கிறார்கள் அபிஷிரி லா தபுகி வ அபிஷிரி, மனைவியே அழாதே, சந்தோஷமாக இரு. எப்படிப்பட்ட உபதேசம் பாருங்கள், அழாதே சந்தோஷமாக இரு. ஏனென்றால் நானும் சிலரும் இருந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது நீங்கள் இருக்கின்ற இந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் ஒரு பாலைவனத்திலே யாரும் இல்லாத ஒரு இடத்திலே மரணிப்பார் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் அப்படி மரணித்தாலும் கூட மூமின்களுடைய ஒரு ஜமாஅத் அவருடைய ஜனாஜா தொழுகைக்காக வரும். அவர் அப்படி மரணித்தாலும் அவருடைய ஜனாஜா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு மூமின்களுடைய ஒரு ஜமாஅத் வரும். சொன்னார்கள் மனைவியே, இப்படி சொன்ன அந்த நேரத்தில் அந்த சபையில் இருந்த எல்லோரும் நகரத்திலோ மக்கள் வசிக்கின்ற ஒரு கிராமத்தில் தான் இறந்தார்கள், எல்லோரும் இறந்து விட்டார்கள், இப்போது என்னை தவிர. அந்த நற்செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது, எனவே சந்தோஷமாக இரு. பிறகு சொன்னார்கள், வல்லாஹி மா கதிப்து வலா கதிப்து பந்துரி தரீக், நான் பொய் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று மீண்டும் சொல்கிறேன், பொய் சொல்லவில்லை, நீ பயப்படாதே, வழியிலே சென்று எதிர்பார்த்திரு. சொல்கிறார்கள், அன்பு கணவனாரே, ஹஜ்ஜுக்கு செல்லாம் சென்று விட்டார்களே, இனி ஹாஜிகள் யாரும் இந்த வழியிலே வருவதற்கு வாய்ப்பில்லையே என்று சொன்னபோது, இல்லை சென்று பார் என்று சொல்கிறார்கள். அப்போது மனைவி அவர்கள் அந்த பாதையிலே எதிர்பார்த்து நிற்கிறார்கள், சிலர் வருகிறார்கள், தனது அந்த ஆடையை கொண்டு அவர்கள் இஷாரா செய்கிறார்கள். அந்த மக்கள் அந்த அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை நோக்கி வருகிறார்கள், அடையாளம் தெரியா, யார் என்று தெரியவில்லை. கேட்கிறார்கள், மாலக்கிய அமதல்லா, அல்லாவின் அடிமை பெண்ணே, உனக்கு என்ன ஆனது, உனக்கு என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணியின் வார்த்தையை பாருங்கள், இங்குதான் நபி தோழர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய பணிவு, அடக்கம், பொறுமை, சகிப்புத்தன்மையை நாம் படித்துக் கொள்கிறோம். நம்மிலே சிலருக்கு கல்வி கொஞ்சம் ஒட்டிக்கொண்டால், செல்வம் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டால், பதவி கொஞ்சம் ஒட்டிக்கொண்டால், புகழ் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டால், ஏதாவது மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யம் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டால், அவர்கள் காட்டுகின்ற பந்தாக்கள், அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் எங்கே? இங்கே நபித்தோழர்களுடைய அந்த பண்பாடு எங்கே? அந்த பெண்மணி என்ன சொல்கிறார்கள், சொல்கிறார்கள், இம்ரவும் மினல் முஸ்லிமீன் துக்கஃபினூனஹு,
முஸ்லிம்களிலே ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு கஃபன் போடுவதற்கு நீங்கள் வர வேண்டும். சஹாபி என்று சொல்ல நபியின் பெரிய தோழர், ஹதீஸ்களை அறிவித்து பல தாபியங்களை உருவாக்கிய பெரிய இமாம் என்றெல்லாம் சொல்லவில்லை. என்ன வார்த்தையை சொல்கிறார்கள்? முஸ்லிம்களிலே ஒருவர் மரணிக்கப் போகிறார், என்னால் நான் அவரை கஃபனிட்டு அடக்கம் செய்வதற்குண்டான அந்த வலிமை இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறேன், அந்த வசதி இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறேன், நீங்கள் வந்து அவரை கஃபனிட்டு அடக்கம் செய்ய வேண்டும். அப்போது கேட்கிறார்கள், யார் அவர்? சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணி, அபூதர்லி. அவ்வளவு எளிமையாக சொல்கிறார்கள், அவர்தான் அபூதர் என்று. மக்களுக்கு புரியவில்லை. கேட்கிறார்கள், சாஹிபு ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழராக இருந்த அபூதர்ரா என்று சொல்கிறார்கள். நாம் அவர்தான் என்று சொல்கிறார்கள். எப்படி அடக்கம், பணிவு, அந்த தன்னடக்கத்தை நாம் இங்கே படிப்பினையாக பாடமாக பெற வேண்டும். மக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இவ்வளவு பெரிய நபித்தோழரா என்று ஓடோடி வருகிறார்கள். எல்லாம் வந்து அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரண தருவாயிலே அவர்களுக்கு அருகிலே அமர்ந்த போது அவர்களுடைய அந்த அறிவுரையை பாருங்கள். சொன்னார்கள், உங்களிலே யார் எனக்கு கஃபனிட வேண்டும் என்றால், எனது ஜனாசாவை தொட வேண்டும் என்றால், யார் அரசாங்க வேலையில் இல்லாமல் இருந்தாரோ, அரசாங்கத்தின் வேலை பார்க்காமல் இருந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் எனக்கு கஃபன் போட வேண்டும். பயந்தார்கள். எங்கேயாவது ஒரு வழியிலே ஒரு ஹராமான வருவாய், மக்களிடமிருந்து தவறான முறையிலே பெறப்பட்ட ஒரு செல்வம் அவருடைய ஊதியத்திலே கலந்திருக்குமோ என்று பயந்தார்கள். அதுவும் அவர்கள் மரணித்ததோ அந்த சஹாபாக்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் தான். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான காலத்திலேயே ஹராம் ஹலாலை நினைத்து எப்படி பயந்தார்கள்? அதாவது தனக்கு கஃபன் போடக்கூடிய, தன்னை தொட்டு குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்யக்கூடிய மனிதரே அவருடைய தொழிலில் அவருடைய வருவாயில் ஹராம் கலந்திருக்க கூடாது என்று அந்த தோழர்கள் பயந்தார்கள் என்றால், தங்களது சொந்த வாழ்க்கையில் எப்படி பயந்திருப்பார்கள்? இன்று அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிகிறது? மிருகங்கள் தங்களது உணவுகளை விழுங்குவது போல ஹராமை விழுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், ஹராம் உள்ளே சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய இபாதத் அந்த ஹராமையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விடும் என்று. அவர்கள் செய்யக்கூடிய சில தான தர்மங்களை பற்றி அவர்களுக்கு பெருமை, இந்த ஹராமை எங்களுடைய இந்த தான தர்மங்கள் அழித்துவிடும், மறைத்துவிடும். அல்லது சிலரை பார்க்கிறோம், செய்கின்ற ஹராமையெல்லாம் செய்துவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஹஜ் அல்லது உம்ரா செய்து விடுவார்கள். என்ன அர்த்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, யார் ஒருவர் ஹஜ் செய்வாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும், யார் ஒருவர் உம்ரா செய்வாரோ அதற்கு முந்தைய உம்ராவில் இருந்து இந்த உம்ரா வரை செய்த பாவங்களை எல்லாம் இந்த உம்ரா மன்னித்து விடும் என்று. இவர்கள் இப்படி தங்களுக்கு தாங்களே ஹதீஸை சொல்லி ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஏன் அன்பானவர்களே? ஆம், கண்டிப்பாக ஹஜ் முந்திய பாவங்களை மன்னிக்கும், கண்டிப்பாக உம்ரா முந்திய பாவங்களை மன்னிக்கும். எப்போது? தௌபா செய்து இனிமே நான் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன், அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்து என்று அல்லாஹ்விடத்திலே வருந்தி பாவ மன்னிப்பு தேடி இனி அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று உறுதியான வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருந்தால், வெறும் காபாவை சுற்றி விடுவதால், சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே சரி செய்து விடுவதால், மினாவிலே முஸ்தலிஃபாவிலே அரஃபாவிலே தங்கிவிடுவதால் மட்டும் அவருடைய முந்தைய பாவங்களோ அல்லது இனி செய்ய போகின்ற பாவங்களோ மன்னிக்கப்படுவது கிடையாது. அன்பானவர்களே, இனி பாவமே செய்ய மாட்டேன் என்ற உறுதியில் அந்த ஒரு கொள்கையில் வர வேண்டும். தெரியாமல் நடந்துவிட்டால் அதற்கு அவர் முந்தி செய்த ஹஜ்ஜோ உம்ராவோ அவருடைய பெரும்பாவங்களை மன்னித்து விடாது. அதற்காக அவர் தௌபா கேட்டு அதிலிருந்து திருந்தினால்தான். நம்முடைய மார்க்கம் கிறிஸ்தவர்களின் மார்க்கம் அல்ல, எவ்வளவு வேண்டுமானாலும் பாவங்களை செய்துவிட்டு வாரத்திற்கு ஒரு நாள் சென்று நீ ஏதாவது சடங்குகளை செய்துவிட்டால் உன்னுடைய குற்றங்களை எல்லாம் கடவுள் மன்னித்து விடுவார் என்று நம்புவதற்கு இது ஒரு கிறிஸ்துவர்களின் மார்க்கம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய தீன். தௌபா செய்ய வேண்டும், விலக வேண்டும், திருந்த வேண்டும், வருந்த வேண்டும், இனி செய்ய மாட்டேன் என்ற உறுதி வேண்டும். அன்பானவர்களே, அந்த நல்லவர்களுடைய அந்த கொள்கையை பாருங்கள். அப்போது அங்கே ஒரு வாலிபர் மட்டும்தான் இருந்தார், அதாவது அரசாங்க வேலை செய்யாத ஒரே ஒரு வாலிபர் இருந்தார். அவர் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கஃபனிடுகிறார்கள், குளிப்பாட்டுகிறார்கள், கஃபனிடுகிறார்கள். பிறகு நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதருக்கு தொழுகை நடத்துகிறார்கள். பிறகு அவர்களை அடக்கம் செய்யப்படுகிறது. இப்படி அன்பானவர்களே, நபித்தோழர்களின் பலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த தொடரிலே அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண நேரத்தை பற்றியும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நபியின் தோழர்கள், நபியின் தோழர், நான்கு ஹலீஃபாக்களிலே நான்காவது ஹலீஃபா, இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முதல் சிறுவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலே அழைப்பு பணி செய்து சிரமங்களை சகித்து பிறகு ஹிஜ்ரத்து மேற்கொண்டு மதீனாவின் வாழ்க்கையிலே 10 ஆண்டுகள் ரசூலுல்லாஹியை விட்டு பிரியாமல் எல்லா போர்களிலும் மற்ற சிறு போர்களிலும் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை பொருந்தி கொண்ட நிலையிலே இறந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர் அவர்களுடைய மரண சம்பவம் ஒரு, அதாவது நமது மனதை மிகப்பெரிய அளவிலே கவலைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது. முஸ்லிம்களிலே இப்படி நிகழ்ந்த சில சம்பவங்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை, அதற்கு முன்னால் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை, இஸ்லாமிய மார்க்கத்தை வரம்பு மீறி, இஸ்லாமிய மார்க்கத்தில் வரம்பு மீறியவர்கள், ஹலீஃபாக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிராக கலகம் செய்தவர்கள், நன்மை என்ற பெயரில் தீமை செய்தவர்கள், சீர்திருத்தம் என்ற பெயரில் குழப்பம் செய்தவர்கள், இப்படிப்பட்ட ஒருவனால் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்திய உம்மத்திலே மிக கேடுகட்ட கொலைகாரன் சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒட்டகத்தை கொன்றவன், என்னுடைய உம்மத்திலே கேடுகட்ட துர்பாக்கியவான் அலியே உன்னை கொல்லக்கூடியவன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்காக அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் தயாராகினான். இவர்கள் யார்? சஹாபாக்களை எல்லாம் வழிகட்டவர்கள், காஃபிர்கள், நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள், அல்லாவின் சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே கலகத்தை ஏற்படுத்தியவர்களிலே ஒருவன். கொலை நடக்கிறது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலை நேரத்தில் சுபுஹ் தொழுகைக்கு செல்லும் பொழுது மக்களையெல்லாம் தொழுகைக்கு எழுப்பிவிட்டு செல்வார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவன் சொல்கிறான், நான் அலியை வெட்டிய அந்த வாளை கொண்டு 1000 பேரை வெட்டியிருந்தால் வெட்டிய அதே நேரத்தில் அவர்கள் இறந்திருப்பார்கள். ஆனால் அன்பானவர்களே, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த வீரம், அந்த உடல் வலிமை, அவர்கள் உடனே மரணிக்கவில்லை. அவன் சொல்கிறான், நான் இந்த வாளை கொண்டு என்றால் 1 மாத காலமாக அதற்கு விஷம் ஏற்றுகிறான், 1000 தீனார்களை கொண்டு அந்த வாளை விலைக்கு வாங்குகிறான், அவ்வளவு உயர்ந்த ஒரு வாள், இதை கொண்டு 1000 பேரை வெட்டியிருந்தாலும் இதனுடைய சொனை, இதனுடைய கூர்மை மங்கி இருக்காது, அதனுடைய விஷம் 1000 பேரும் வெட்டப்பட்ட அதே இடத்திலே மரணித்திருப்பார்கள் என்று. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்திலே இருக்கிறார்கள். அப்போது தங்களது மக்களை, தங்களது பிள்ளைகளை, தோழர்களை அழைக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா என்ற வசனத்தை ஓதி கொண்டே இருக்கிறார்கள். வசனத்தின் பொருள் என்ன? யார் அணு அளவு நன்மை செய்தாலும் அதையும் அவர் பார்த்துக் கொள்வார், யார் அணு அளவு தீமை செய்தாலும் அதையும் அவர் பார்த்துக் கொள்வார். பிறகு மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். தங்களது பிள்ளைகள் ஹசன் ஹுசைனை அழைக்கிறார்கள். சொல்லக்கூடிய அறிவுரையை பாருங்கள் அன்பானவர்களே. ஒரு ஹலீஃபா மரணிக்கிறார், முஸ்லிம் இஸ்லாமிய நாடுகளின் மிகப்பெரிய ஜனாதிபதி மரணிக்கின்றார். தன்னுடைய செல்வத்தை பற்றியோ, ஆட்சியை பற்றியோ, அதிகாரத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தங்களது பிள்ளைகளை அழைத்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை கவனியுங்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன். தொழுகையை பேணுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். நீங்கள் கோபத்தை மென்று விழுங்குங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள். அறியாத மக்கள் உங்களுக்கு செய்கின்ற குறைகளை எல்லாம் சகித்துக் கொள்ளுங்கள். மார்க்க ஞானத்தை தேடிக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அன்பானவர்களே பல மணி நேரங்கள் விளக்கம் சொல்லலாம். வார்த்தை கவனியுங்கள், மார்க்க விளக்கத்தை தேடிக்கொண்டே இருங்கள். இன்று நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் படித்த சில வரிகள் நம்மை மேதையாக ஆக்கிவிட்டது, இனி நமக்கு கல்வியே தேவையில்லை. எப்படி நாம் எல்லாம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? எங்கேயாவது ஏதாவது ஒரு பயானை கேட்டால் போதும், சில புத்தகத்தின் சில வரிகளை வாசித்து விட்டால் போதும், இனி எனக்கு எதற்கு இல்ம் சொல்கிறார்கள் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு. நபியிடத்தில் கல்வியை படித்த சிறுவர்கள், அத்தனை மூத்த சஹாபாக்களிடத்திலும் கல்வியை படித்த சிறுவர்கள். ஏன்? அலி தனது தந்தை அவர்களிடத்திலே கல்வியை படித்து கல்வியிலேயே வளர்ந்து வாலிபமாகி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தங்களது பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள், வத்தஃபக்குஹி ஃபித்தீன், மார்க்க ஞானத்தை அடைந்து கொள்ளுங்கள். வத்தஸ்பீதி ஃபில் அம்ர், அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளில் மார்க்க காரியங்களிலே உறுதியாக இருங்கள். வத்தஆஹுதில் குர்ஆன், குர்ஆனை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்கள். ஹுஸ்னில் ஜிவார், அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்து கொண்டே இருங்கள். அவர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். மானக்கேடான அசிங்கமான காரியங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். பிறகு ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு சொல்கிறார்கள், உங்களுடைய சகோதரர், அதாவது தந்தை ஒன்று தாய் வேறு, முஹம்மது இப்னுல் ஹனஃபியா, உங்களது சகோதரரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு தந்தை சொல்லக்கூடிய அறிவுரை பாருங்கள், தன்னுடைய மற்ற மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளுமாறு, அவர்களோடு சகோதரத்துவத்தை பேணுமாறு அறிவுரை சொல்கிறார்கள். அந்த பிள்ளையை அழைத்தும் உன்னுடைய இந்த சகோதரர்களுக்கு மரியாதை செய்து அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள். அவர்களை கேட்காமல் எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுத்து விடாதே. இது அன்பானவர்களே ஒரு தந்தை செய்ய வேண்டிய வேலை. இன்று நம்மில் இருக்கக்கூடிய தந்தையார் எப்படிப்பட்டவர்? அவரே சகோதரர்களுக்கு மத்தியிலே, தான் பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே பகைமையின் விதையை விதைக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய பல தந்தைகளின் செயல்பாடுகள் எப்படி அமைந்திருக்கின்றன? அண்ணனை பற்றி தம்பியிடம் தவறாக சொல்கிறார், தம்பியை பற்றி அண்ணனிடம் தவறாக சொல்கிறார். இரண்டு பேரும், மூன்று பேரும், நான்கு பேரும், ஐந்து பேரும் ஒற்றுமையாக இருக்காமல் அவரே சரியாக கவனித்துக் கொள்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பானா? தங்களது சொந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே இணக்கத்தை ஏற்படுத்த முடியாத, ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாத, அவர்களுக்கு மத்தியிலே அன்பை பரஸ்பரத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு தந்தை, அவர் தன்னுடைய கடமையை செய்தவராக இறக்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாப்பானா? பிறகு பாருங்கள், இந்த அடுத்து வருகின்ற இந்த அறிவுரை மிக முக்கியமான அறிவுரை. ஏன் இந்த அறிவுரையை நாம் தேர்ந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, இன்று நாம் நம்மில் ஒரு ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த தூதரின் தோழர்களையும் நமக்கு நெருக்கமானவர்களாக உணர வேண்டும். நமக்கு உண்மையில் நெருக்கமானவர்கள் யார்? நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட, நம்முடைய மூதாதைகளை விட நமக்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த தூதரின் தோழர்களும். இந்த உணர்வோடு வாழுங்கள் அன்பானவர்களே, குர்ஆனோடு நெருக்கம் ஏற்படும். இந்த உணர்வோடு வாழுங்கள், இஸ்லாமிய பற்று நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தமாக பதியும். இந்த உணர்வோடு வாழ்ந்தால் நமக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு மிகைக்கும், எப்படி அந்த தோழர்களுடைய உள்ளத்தில் மிகைத்ததோ. அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த தூதரின் தோழர்களையும் நேசித்து, அவர்கள் எனது உண்மையான உறவுகள், அவர்கள் என்னுடைய உண்மையான மூதாதைகள், அவர்கள் மீது நான் பாசம் வைத்திருக்கிறேன் என்ற உணர்வை பசுமையாக்கிக் கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தோழர்களுக்கு ஈமானின் எந்த சுவையை சுவைக்க வைத்தானோ, அல்லாஹ்வுடைய அன்பின் எந்த சுவையை சுவைக்க வைத்தானோ, அதை நமக்கும் சுவைக்க வைக்காமல் அல்லாஹ் நமக்கு மரணத்தை கொடுக்க மாட்டான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்சாரிகளை நேசிப்பது ஈமானை சேர்ந்தது, அந்த அன்சாரிகளை வெறுப்பது இறை நிராகரிப்பு என்று சொன்னார்கள். ஹதீஸ் கலையின் அறிஞர்கள் எழுதுகிறார்கள், சஹாபாக்களில் இரண்டாவது தரஜாவை பெற்ற அன்சாரிகளை நேசிப்பதே ஈமான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால், முதல் தரஜாவிலே உள்ள முஹாஜிர்களை நேசிப்பது, அவர்களிலும் முதல் தரஜாவில் உள்ள அபூபக்கரையும் உமரையும் உஸ்மானையும் அலியையும் நேசிப்பது எந்த அளவு ஈமானின் அம்சமாக இருக்கும். சென்ற வாரம் கூட உமரை நேசிக்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்ன போது சில முகங்கள் சுருங்கியதை பார்த்தோம். உமரை நேசிக்காதவர் சொர்க்கம் செல்ல முடியாது, உமரை நேசிக்காதவர் அல்லாஹுவின் அன்பை பெற முடியாது என்று சொன்ன போது சிலர் திடுக்கிட்டார்கள். அப்படியா என்று. ஆம் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை நேசிக்கவில்லை என்றாலே ஈமான் கிடையாது என்று சொன்ன போது சஹாபாக்களின் முதல் தரஜா வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் யார்? முஹாஜிர்கள், அடுத்து அன்சாரிகள். இவர்களை பின்பற்றக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பொருந்தி கொள்வான், இவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நீங்கள் வேறு வழியிலே சென்று இவர்களை நேசிக்காமல் வேறு கூட்டத்தை நேசித்து வேறு மக்களை நேசித்து இவர்களுக்காக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற சொர்க்கத்தில் செல்ல முடியாது. நீங்கள் எந்த சொர்க்கத்தில் சென்றாலும் சரி, நபியின் ஒரு தோழர் கண்டிப்பாக இருப்பார். நபியின் தோழரை நீங்கள் வெறுத்து விட்டால் வேறு எந்த சொர்க்கத்திற்கு செல்வீர்கள்? அவர்களை விட்டு காலியான இடம் ஒன்று இருக்குமேனால் அது நரகமாகத்தான் இருக்கும். அபு ஜஹல், அபு லஹப், உமை வீடுகளாகிய நரகமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, அலி சொல்லுகின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, இதோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்கள், இங்கே ஒவ்வொரு அதாவது சஹாபியின் வார்த்தைகளில் உள்ள பணிவை பார்க்கிறோம். ஒரு கலீஃபா, முஸ்லிம்களின் ஜனாதிபதி, நபியின் தோழர்களில் மிகப்பெரிய ஒரு தோழர் மரணிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், அபு தாலிபுடைய மகன் அலி சொல்லுகின்ற மரண அறிவுரை. அபு தாலிபுடைய மகன் அலி சொல்லுகின்ற மரண சாசனம். பிறகு சொன்னார்கள், நான் சாட்சி சொல்கிறேன், தன்னை பற்றி படர்கையிலே வைத்து அபு தாலிபின் மகனாகிய அலி சாட்சி சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்கிறார்கள். அந்த தூதரை அல்லாஹ் நேர்வழியை கொண்டு அனுப்பினான், சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பினான், எல்லா மார்க்கங்களையும் மிகைக்க வைப்பதற்காக. கண்டிப்பாக அல்லாஹ் அப்படியே செய்வான், முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் சரி. பிறகு சொன்னார்கள், எனது தொழுகை, என்னுடைய ஹஜ் வணக்க வழிபாடுகள், என்னுடைய சாவு, என்னுடைய மரணம், அகிலங்களை படைத்து வளர்க்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுக்கு இணையில்லை, இப்படித்தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன், முஸ்லிம்களில் முதல் முஸ்லிமாக நான் ஆக விரும்புகிறேன் என்ற வசனத்தை ஓதுகிறார்கள். பிறகு சொன்னார்கள், ஹசனே உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன், என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் நான் அறிவுரை சொல்கிறேன். அடுத்து சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், வமன் பலகஹு கிதாபி, என்னுடைய இந்த மரண சாசனம் யாருக்கெல்லாம் சென்று சேருமோ அவர்களுக்கும் நான் அறிவுரை சொல்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இன்று இந்த அறிவுரையை கேட்கக்கூடிய அலியின் மரணத்தை நினைவு கூர்ந்து அவர்களின் அந்த மரணத்தை பற்றிய அந்த வரலாறை படிக்கக்கூடிய நமக்கும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே அறிவுரை சென்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவேதான் நான் சொன்னேன், அன்பானவர்களே, நமது உறவுகளை நமக்கு நெருக்கமானவர்களாக நினைப்பதை விட நபியின் தோழர்களை நமக்கு நெருக்கமானவர்களாக நினைக்க வேண்டும். ஏன்? நம்முடைய உறவுகள் உண்மையில் உறவுகள், அவர்கள் கவலைப்படுகிறார்கள், கவலைப்பட்டார்கள், நமக்காக சிரமப்படுகிறார்கள், சிரமப்பட்டார்கள், நம்முடைய துன்யாவுக்காக மட்டும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்காக. ஆனால் நபியோ, நபியின் தோழர்களோ நம்முடைய மறுமைக்காக கவலைப்பட்டார்கள். குர்ஆனை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, இந்த மார்க்கத்தை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தங்களது கழுத்துகளை, நெஞ்சுகளை எதிரிகளின் ஈட்டிகளுக்கும் அம்புகளுக்கும் முன்னால், வாள்களுக்கும் முன்னால் நிறுத்தினார்கள். எதிரிகளின் ஈட்டிகளுக்கும் அம்புகளுக்கும் தங்களது உடலை, உயிரை இரையாக்கினார்கள். ஆகவேதான் அவர்கள் நமக்கு மிக நெருக்கமானவர்கள். சொல்கிறார்கள், அலி நான் அறிவுரை சொல்கிறேன், ஹசனே உனக்கு, எனது பிள்ளைகளுக்கு எனது இந்த கடிதம் யாருக்கெல்லாம் சென்று சேருமோ அவர்களுக்கெல்லாம் என்ன அறிவுரை? உங்களது இறைவனாகிய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம். அல்லாஹுவின் கயிற்றை, குர்ஆனை ஒற்றுமையாக பற்றி பிடியுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஒற்றுமையாக பற்றி பிடியுங்கள். சொன்னார்கள் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேள்விப்பட்டு கேட்டிருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருப்பது இன்ன ஸலாஹதாத்தில் பைன், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருப்பது நீங்கள் தொழக்கூடிய நீங்கள் நோக்கக்கூடிய நிறைய நோன்புகளை விட நிறைய தொழுகைகளை விட அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பானது. மேலும் சொன்னார்கள், உங்களது இரத்த உறவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த இரத்த உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். உறவுகளை சேர்ப்பது மறுமையில் உங்களுடைய விசாரணையை அல்லாஹ்விடத்திலே லேசாக்கிவிடும். சொன்னார்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அநாதிகளின் விஷயத்தில் அவர்களது வாய்களை காய வைத்து விடாதீர்கள், அவர்களை பட்டினி போட்டு விடாதீர்கள். நீங்கள் இருக்கின்ற அந்த சமூகத்தில், நீங்கள் வாழுகின்ற அந்த சமுதாயத்தில் அந்த அநாதைகள் பாழாகின்ற வீணாகின்ற ஒரு நிலையை உருவாக்கி விடாதீர்கள். சொன்னார்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்களது அண்டை வீட்டார்களின் விஷயத்திலே உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இப்படி வசியத்து செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வசியத் மரண சாசனம் சொன்னார்கள், எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அண்டை வீட்டாரின் விஷயத்திலே நாங்களெல்லாம் என்ன ஆரம்பித்து விட்டோம், எப்படி அண்டை வீட்டார்களை நம்முடைய சொத்துகளுக்கு வாரிசுகளாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி விடுவார்களோ என்று. பிறகு சொன்னார்கள், குர்ஆன் விஷயத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், குர்ஆனின் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். என்ன அர்த்தத்தில் சொன்னார்கள், அவர்களே சொல்கிறார்கள், நீங்கள் இந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்யவில்லை என்றால் இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்வார்கள். இந்த குர்ஆனை பின்பற்றுகின்ற விஷயத்தில் பிறர் உங்களை முந்தும்படி நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அன்பானவர்களே, என்று பார்க்கிறோம், இஸ்லாமை ஏற்று வரக்கூடிய நமது மக்கள் இந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் அல்லது வேறு நாடுகளிலே, அவர்கள் இஸ்லாமை பின்பற்றுவதும் குர்ஆனை படிப்பதும் குர்ஆனை கற்பதும் போதிப்பதும் இன்று நாமெல்லாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிலே இருக்கிறது. இன்று நம்மிலே வாழ்கின்ற எத்தனை பேருக்கு அவர்கள் மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தாலும் கூட குர்ஆனை குர்ஆனின் மொழியை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்று பல நாடுகளிலே இஸ்லாமை ஏற்கக்கூடியவர்கள் முதலாவதாக அவர்கள் செய்கின்ற வேலை குர்ஆனை திருத்தமாக படிக்க பழகுவது, இரண்டாவது அதன் மொழியை கற்பது, பிறகு அந்த மார்க்கத்தின் சட்டங்களை கற்பது. இப்படியாக இந்த விஷயத்தை தான் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனின் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொண்டே இருங்கள், பிறர் இந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்வதிலே உங்களை முந்திவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். தொழுகையின் விஷயத்திலே தொழுகைதான் உங்களது மார்க்கத்தின் தூணாகும். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளின் விஷயத்திலே மஸ்ஜிதுகள் உங்களை விட்டும் காலியாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜித் மூமின்களால் முஸ்லிம்களால் நிரப்பமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இது தொழுகையின் நேரத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, முதல் சஃபிலே தொழுகைக்காக எதிர்பார்த்திருப்பது அது ஜிஹாத் என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், எனது உம்மத்திலே துறவரம் கிடையாது, ஆனால் எனது உம்மத்திலே துறவரத்தின் ஒரு பகுதி ஒரு மூமின் அப்படி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவர் மஸ்ஜிதிலே அதிகமான நேரம் இருக்கட்டும். இப்படி மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக நம்ம இருக்க சொன்னார்கள். யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்குமோ அவர் அரசுடைய நிழலிலே இருப்பார். நமக்கு எவ்வளவு நேரம் ஓய்வு நேரங்கள் கிடைக்கின்றன, டீ கடைகளில் நின்று கொண்டு, தெருவின் முச்சந்திகளில் நின்று கொண்டு, இன்னும் நிற்கக்கூடாத இடங்களில் நின்று கொண்டு, நமது நண்பர்களோடு தோழர்களோடு அல்லது யாராவது கிடைக்க மாட்டாங்களா என்பதாக பலர் தங்களுடைய நேரங்களை வெட்டியாக வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரையை அலி அவர்கள் இங்கே நினைவு கூறுகிறார்கள், மஸ்ஜிதிலே உங்களது நேரத்தை கொடுங்கள், மஸ்ஜித் உங்களை விட்டும் காலியாகி விட வேண்டாம். பிறகு சொன்னார்கள், ரமதான் மாதத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ரமதானுடைய நோன்பு நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஜிஹாத் விஷயத்திலே உங்களது செல்வத்தாலும் உயிராலும் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டுக் கொண்டே இருங்கள். ஜகாத் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஜகாத் அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒன்று. மேலும் சொன்னார்கள், நீங்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து உங்கள் நாட்டிலே வாழ வைத்திருக்கிறீர்களோ அந்த திம்மிகள், முஸ்லிம் அல்லாத முஸ்லிம் நாடுகளிலே வாழக்கூடிய திம்மிகள், அவர்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு அநீதம் இழைக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு கலீஃபா சொல்லக்கூடிய அறிவுரை பாருங்கள், முஸ்லிம் நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு காஃபிரை பற்றியும் அறிவுரை சொன்னார்கள். அவர் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்யப்பட்டு விடக்கூடாது. பிறகு சொன்னார்கள், உங்களது நபியின் தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் தங்களது தோழர்களை குறித்து நமக்கு அறிவுரை சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஏழைகள் பலவீனர்கள் இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற வாழ்வாதாரத்தில் அவர்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இன்று எத்தனையோ செல்வந்தர்கள் மரணிக்கின்றார்களே, தங்களுடைய செல்வத்தின் ஒரு பகுதி மூன்றிலே ஒன்று அல்லது அதைவிட குறைவாக இன்னை எனது உறவில் உள்ள வேறு வெளியில் உள்ள ஏழைகளை விடுங்கள் ஒரு பக்கம், எனது உறவில் உள்ள என்னோடு பிறந்த அல்லது என் தந்தையோடு பிறந்த என்னுடைய உறவுகள், இரத்த உறவுகள், என் தாயோடு பிறந்த உறவுகள், என்னுடைய செல்வத்தில் ஒரு பகுதியை அந்த ஏழைகளின் வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் நிரந்தர சொத்தாக வக்ஃபாக வைத்து அவர்களை வாழ வையுங்கள் என்று சொல்லலாம் அல்லவா? இது அவருக்கு நிரந்தர சதக்காவை கொடுக்குமா இல்லையா? சொல்கிறார்கள், ஏழைகள் பலவீனர்களை உங்களது வாழ்வாதாரத்திலே நீங்கள் அவர்களை கூட்டாக்கிக் கொள்ளுங்கள். பிறகு சொன்னார்கள், உங்களுடைய பணியாளர்கள் விஷயத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது மரண நேரத்தில் இறுதியாக சொன்னார்கள். நபி அவர்களின் கூற்றை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இரண்டு பலவீனமானவர்களை குறித்து உங்களுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். ஒன்று உங்கள் பெண்கள். இரண்டு பலவீனமானவர்களை குறித்து நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன். ஒருவர் உங்களுடைய பெண்கள், இரண்டாம் அவர் உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட உங்களுடைய அடிமைகள். அவர்கள் மீது அநியாயம் செய்யாமல், அவர்களுடைய உரிமை மீறாமல், அவர்களுடைய ஹக்குகளை பாழாக்காமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று. அல்லாஹுவின் விஷயத்திலே நீங்கள் படிப்பவரின் படிப்பை பயந்து விடாதீர்கள். மார்க்க சட்டம் என்று தெரிந்தால் அதை எடுத்து செயல்படுவதில், அதை பின்பற்றுவதில் இவர் பார்த்தால் என்ன சொல்வார், ஊர் மக்கள் என்ன சொல்வார்கள், உலக மக்கள் என்ன சொல்வார்கள், சமுதாயம் என்ன சொல்லும், நாட்டாமை பஞ்சாயத்து என்ன சொல்லும், நம்மை மக்கள் எப்படி மதிப்பார்கள் என்றெல்லாம் பார்க்காதீர்கள். அல்லாஹுவின் மார்க்க விஷயங்களிலே அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை செய்வதில், அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கியதை விடுவதில், அல்லாஹ் உங்கள் மீது ஹலாலாக்கியதை செய்வதில், அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கியதை விடுவதில் பழிப்பவர்களின் பழிப்பை பயப்படாதீர்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்தால்தான், அந்த வார்த்தையை கவனியுங்கள், தொழுகையை சொன்னார்கள், நோன்பை சொன்னார்கள், ஜிஹாதை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வருவதற்குரிய அந்த அறிவுரையை சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் இருந்தால் உங்களை எதிர்ப்பதற்கும் உங்கள் மீது அநியாயம் செய்வதற்கும் யார் வருகிறார்களோ அவர்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இன்று அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கவில்லை. ஆம், தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, எவ்வளவு அமல்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்ட விஷயங்களிலே ஹலால் ஹராமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை, சொத்துரிமை, நம்முடைய பொருளாதார வாழ்க்கை, இப்படி எல்லா விஷயங்களிலும் மார்க்கத்தை பின்பற்றுவதாக இருந்தால் முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம் தெரியுமா? இதை நம்முடைய வீட்டுக்காரங்க ஏத்துப்பாங்களா? இதை நம்முடைய முஹல்லா ஜமாத்து ஏத்துக்குமா? இதை நாம் வாழக்கூடிய நாடு ஏற்றுக்கொள்ளுமா? ஊர் என்ன சொல்வார்கள், உலகம் என்ன சொல்லும், ஜமாத் என்ன சொல்லும், மக்கள் என்ன சொல்லும், இப்படி பார்த்து அங்கே நமக்கு அவர்களால் பாதிப்பு இல்லை என்றால் மார்க்க வேண்டும். அப்படி அவர்களால் நமக்கு பாதிப்பு இருந்தால் இந்த மார்க்கத்தை தெருவிலேயே விட்டுவிட்டு செல்லக்கூடியவர்களாகத்தானே இன்றைய முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு எப்படி அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பான்? சொன்னார்கள், அல்லாஹுவின் சட்ட வரம்புகளை பேணுவதில் பழிப்பவரின் பழிப்பை பயப்படாதீர்கள். அப்போதுதான் உங்களை எதிர்க்கக்கூடிய, உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய மக்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டது போன்று மக்களுக்கு எப்போதும் நல்ல வார்த்தையை, அழகிய அறிவுரையை, உபதேசத்தை செய்து கொண்டே இருங்கள், நல்ல வார்த்தைகளை பேசிக் கொண்டே இருங்கள். நன்மையை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் விட்டுவிடாதீர்கள். யார் உங்களை பழித்துக் கொண்டாலும் பகைத்துக் கொண்டாலும் சரி, நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் நீங்கள் குறைவு செய்து விடாதீர்கள். பிறகு சொன்னார்கள், அப்படி நீங்கள் செய்து விட்டால் அல்லாஹு தஆலா உங்களில் உள்ள தீயவர்களை உங்களுக்கு அதிகாரிகளாக ஆக்கிவிடுவான், கெட்டவர்களை அதிகாரிகளாக ஆக்கிவிடுவான். பிறகு நீங்கள் துவா கேட்பீர்கள், ஆனால் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. மேலும் சொன்னார்கள், உறவுகளை சேர்த்து, நட்புகளை சேர்த்து வாழுங்கள், முடிந்த அளவு கொடுத்து வாழுங்கள். நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், ஒருவர் ஒருவரை பார்க்கும் போது முகம் திருப்பிக் கொண்டு செல்வதை விட்டும், ஒருவர் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்க்கும் போது முகம் திருப்பிக் கொண்டு செல்வதை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன். உறவுகளை முறிப்பதை விட்டும், நட்புகளை முறிப்பதை விட்டும், பிரிந்து விடுவதை விட்டும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். நன்மையான விஷயங்களில், தக்வாவுடைய விஷயங்களிலே நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யுங்கள். பாவத்திலும் அநியாயத்திலும் உதவி செய்து விடாதீர்கள் என்று எத்தனை இன்று நமது சமுதாயத்திலே எவ்வளவு அவலங்கள் பாருங்கள். ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய வந்தால் அது நியாயமா அநியாயமா உண்மையா சத்தியமா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. இவன் எனது உறவுக்காரன், இவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். இவர் எனது வீட்டுக்காரர், இவர் எனது ஊருக்காரர், அது என்னவாக இருந்தாலும் சரி. இப்படி இருக்கின்ற நிலை நம்ம எந்த அளவு மிக பலவீனப்படுத்தி இருக்கிறது, சமுதாயத்தை பிரித்திருக்கிறது. பலவீனமானவர்களின் மீது அத்துமீறுவதற்கும் அநியாயம் செய்வதற்கும் இன்று நாம் எந்த அளவு துணை போய்க் கொண்டிருக்கிறோம். உறவின் அடிப்படையிலே, நட்பின் அடிப்படையிலே, தோழமையின் அடிப்படையிலே, எனது சொந்தம் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொன்னார்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கடினமான தண்டனை உடையவன். நபியின் குடும்ப விஷயத்திலே அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. அந்த நபியையும் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களை அல்லாஹ் இடத்திலே விட்டு செல்கிறேன், உங்களுக்கு சலாம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உயிர் பிரிகிறது. அன்பானவர்களே, இப்படி நம்முடைய அந்த மூத்த இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் நேசம் கொண்டு அவர்களுக்காக வாழ்ந்தவர்கள், மார்க்கத்தை பேணியவர்கள், தங்களது மரண தருவாயில் கூட நமக்கு விட்டு சென்ற அறிவுரைகள், மார்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி, சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்ட அவர்களுடைய அந்த வேதனைகள், கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய கவலை எதில் இருக்கிறது? நம்முடைய சிந்தனை எதில் இருக்கிறது? நாம் யாருக்காக வாழ்கிறோம்? எதற்காக வாழ்கிறோம்? நமது மறுமையின் பயணத்தை பற்றி சிந்தித்து பார்த்தோமா? நாம் சேகரித்து வைத்திருக்கின்ற மறுமையின் கட்டுச்சாதத்தை பற்றி சிந்தித்து வைத்திருக்கிறோமா? நம்முடைய பாவங்களுக்கான தௌபாவை பற்றி யோசித்தோமா? மரணம் நம்மை திடீரென்று கவ்வி பிடித்துக் கொள்ளுமே, அந்த நேரத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும்? சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை, நபியின் சுன்னாவை பேணக்கூடிய மக்களில் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.